سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أَإِذَا مِتْنَا وَكُنَّا تُرَابًا ذَلِكَ رَجُمٌ بَعِيدٌ سَرْوَفُهَلُمْ أَهِلَ أُلَهَنْغَلْ أَنَيْتَيْمْ پَدَيْتُ آرْتِ سَيْدُ هُنْدِرِكَ كُولِيَ إِلَّا مَلَّا اللَّهُ سُبْحَانَ جَلَّ شَانُهُ تَعَلَىٰ أُرْوَنِكَ سُنْدُمَانَ دَاهُ ساندیم سمادانمم سلواتم سلامم இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களது உத்தம தோழர்கள் தாபியங்கள் தபவ தாபியங்கள் ஏனைய எல்லா முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله تعالى القرآن சுமார் 60க்கு மேற்பட்ட இடங்களிலே பாவிக்கக்கூடிய ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தீனுடைய அம்சத்தை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். அதுதான் இஸ்லாத்தை ஏற்று அதற்கு அடுத்தபடியாக எங்கள் மீது கடமையாக இருக்கக்கூடிய இந்த தொழுகை பற்றிய ஒரு விஷயம். இந்த தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சுமார் 60க்கு மேற்பட்ட இடங்களிலே இதனை பற்றிய ஞாபக மூட்டல்களை அல்லாஹ் செய்கிறார். இந்த தொழுகையை பொறுத்தவரையில் உண்மையான விசுவாசிகள் அந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த தொழுகையை அவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அந்த தொழுகையை விட்டுவிட்டு தொழாத தொடர்ச்சியாக தொழக்கூடிய விசுவாசிகளாக அவர்கள் இருப்பார்கள். உண்மையான விசுவாசிகள் தொழுகையிலே அவர்கள் பயபக்தியுடையவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை பற்றி விசுவாசிகளாகிய முஸ்லீம்களாகிய எங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் அதனுடைய தேவை பற்றியும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொன்னார்கள். அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாஹ். ஒரு அடியான் முதலாவது அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படக்கூடிய ஒரு அம்சமாக இந்த தொழுகை நிலவுகிறது. இந்த தொழுகை சீராகிவிட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் சீராகிவிடும். இந்த தொழுகை சீர்கட்டுவிட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் சீர்கட்டுவிடும் என்றும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி எங்களுக்கு சொன்னார். அதேபோன்று இந்த தொழுகையை பொறுத்தவரையில் இதனை விடுபவன் காபிராகி விடுகின்றான், இந்த தொழுகையை விட்டுவிடக்கூடியவன் முஷ்ரிக்காகி விடுகின்றான், இந்த தொழுகையோடு சம்பந்தமில்லாதவர்கள் நிராகரிப்பாளர்களோடு அவர்கள் எழுப்பப்படுகின்றார்கள். முஸ்லீம்களுக்கும் முஷ்ரீக்குகளுக்கும் இடையிலே உள்ள மிக பாரிய ஒரு வித்தியாசங்களிலே ஒன்று தொழுகை என்றெல்லாம் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை சம்பந்தமாக எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே குர்ஆனின் மூலமாகவும் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலமாகவும் இந்த தொழுகையை பற்றி ஞாபகப்படுத்தியது மட்டுமல்லாமல் தன்னுடைய சக்கராத்துனுடைய வேதனையிலும் மிக கடுமையான ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் இந்த தொழுகையை பற்றி எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதை விடவில்லை, தொடர்ந்து ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஒரு சஹாபி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய மரண தருவாயிலே வந்து பார்க்கிறார்கள். மிக கடுமையாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். மிக கடுமையான அந்த வேதனையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், இன்னி ஊஆக்கு கமா யூஆக்கு ரஜுலானி மின்கும், உங்களிலே இரண்டு மனிதர்கள் எப்படி வேதனைப்படுவார்களோ அதே போன்ற ஒரு வேதனையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி ஒரு வேதனை அவர்களுக்கு சக்கராத்துடைய ஹால். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத் வேதனையிலே பட்ட அந்த பாட்டை பார்க்கின்ற பொழுது அதன் பிறகு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த அளவு இந்த இடத்திலே சிரமப்படுகிறார்கள் என்றால் இந்த சக்கராத்தினுடைய வேதனையிலிருந்து யாரும் தப்ப மாட்டார்கள் என்ற உறுதியோடு நான் சொல்லுவேன் என்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேதனையிலே கஷ்டப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தின் போது கூட, அந்த வேதனையின் போது கூட தன்னுடைய உம்மத்து வழிகட்டு சென்றுவிடக் கூடாது, தன்னுடைய உம்மத்து ஒரு பிழையான வழியை நோக்கி சென்றுவிடக் கூடாது, ஷிர்கான ஒரு வழியை நோக்கி சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் பேசிய கான ஆஃபிரு கலாமி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய கடைசி வார்த்தை என்னவென்றால், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை நன்றாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தொழுகையை சரியாக பேணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் கடைசி வார்த்தை கூட அவர்கள் இருந்தது. அதே போன்று தொழுகையும் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அடிமை விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியே அவர்களுடைய கடைசி வார்த்தை அமைந்தது என்கின்ற ஹதீஸை அபூதாவது என்ற கிரந்தத்தில் 5156 இலக்கத்திலே எங்களால் பார்த்துக் கொள்ள முடியும். இப்படி கடைசி சந்தர்ப்பத்தில் கூட அவ்வளவு வேதனையின் போது கூட தன்னுடைய வேதனையை பற்றி கருத்திலே கொள்ளாமல் தொழுகையை பற்றி ஏன் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்றால் அந்த அளவு இந்த தொழுகை என்பது மிக பிரதானமான மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு விசுவாசியின் மீதனுடைய கடமை, என்னுடைய உயிரை விட அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் விரும்புகின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மூமினுடைய கடமை, தன்னுடைய சொத்துக்களை விடவும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை விடவும் இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் விடவும் அல்லாஹின் தூதரை நான் விரும்புகின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மூமினுடைய கடமை, தன்னுடைய உயிர் நீங்குகின்ற அந்த நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை ஞாபகப்படுத்தி இருக்கிறார்களே, இந்த தொழுகையை நான் வீணாக்கலாமா, இதனுடைய கடமை விஷயத்திலே நான் கவனீனமாக இருக்கலாமா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எனவே இந்த தொழுகையை நாங்கள் எப்படி நிறைவேற்றுவது, இது எப்படி எங்கள் மீது கடமையாக இருக்கிறது, பெண்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே எவ்வளவு எவ்வளவு மறைவான இடத்திலே அவர்கள் தொழுது கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அதுதான் சிறந்தது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் ஆண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய தொழுகையை எப்படி நிறைவேற்றுவது கடமை என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த தொழுகையை பிரயோகிக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, ஜமாஅத்தோடு நிலைநிறுத்தக்கூடியவர்களாக உண்மையான விசுவாசிகள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகின்றான். அதே போன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலமாக தொழுகை என்பது ஒரு கூட்டாக, ஒரு ஜமாஅத்தாக முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்து காலோடு கால் சேர்த்து ஒரு இமாமை பின்பற்றி தோளோடு தோல் சேர்த்து அவர்கள் நிற்க வேண்டும், நின்று அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த தொழுகை ஆண்களை பொறுத்தவரையில் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவது கடமையா, சுன்னத்தா, முஸ்தஹப்பா, மக்ரூஹா என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால், இஸ்லாமிய அடிப்படையில் சரியான ஒரு அடிப்படையில் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவதுதான் கட்டாய கடமையாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களிலே ஒரு சிலர் அது வெறுக்கத்தக்க மக்ரூஹான ஒரு விஷயத்தை போன்ற அந்த தொழுகை விஷயத்தில் நடந்து கொள்வது என்பது ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மரண வேளையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த கடைசி உபதேசத்தை புறக்கணிக்கக்கூடியதாக, அதனை கணக்கெடுக்காமல் விடக்கூடியவாறு எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது, அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த தொழுகையை பொறுத்தவரையில், ஆண்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஜமாஅத்தோடு பள்ளிகளுக்கு வந்து அதனை நிறைவேற்றுவது என்பதுதான் கடமையான ஒரு விஷயம். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய கடமை எந்த அளவு இருக்கிறது என்பதை வலியுறுத்துகின்ற பொழுது எங்களுக்கு தெளிவாக சொன்னார். ஸஹீஹ் புகாரியிலே 644 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவனுடைய கையிலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லகத் ஹமம்து அன் ஆமுர பிஹதபின், நான் ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று நினைக்கிறேன். என்னவென்றால், விரல்களை எடுத்து கொண்டு வர சொல்லி அந்த விரல்களை எல்லாம் ஒன்று சேர்த்து சும்மா ஆமுர லிஸ்தலா, அந்த நேரத்தில் கூட ஒரு மனிதனை நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டு, அந்த தொழுகைக்காக அதான் சொல்லி ஒரு மனிதரை அந்த ஜமாஅத்தை இமாமத்தை செய்யுங்கள் என்று நிறுத்தாட்டிவிட்டு சில மனிதர்களுடைய வீடுகளுக்கு சென்று, அவர்கள் யார் தங்களுடைய வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், கடமையான தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டும் அதனுடைய தொழுகை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்திலும் அந்த தொழுகைக்கு சமூகம் அளிக்காமல் தங்களுடைய வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய வீடுகளை அப்படியே நெருப்பு கொளுத்துவதற்கு நான் நாடுகின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும், அவர்கள் எவ்வளவு இரக்கமான ஒரு சுபாவம் உடையவர்கள், உம்மத்தின் மீது இரக்கமுடையவர்கள். தாயிப்பிலே இந்த இஸ்லாத்தை சொன்னதற்காக வேண்டி அவர்கள் மீது கல்லெறியப்பட்டது. அந்த கல்லறிந்து இரத்தம் ஓடக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே ஒரு கட்டளையை சொல்லுங்கள், ஒரு மலையை கொண்டு வந்து இவர்கள் மீது அப்படியே புரட்டி நசுக்கி விடுவோம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் கூட இவர்கள் இஸ்லாத்திற்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, இவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், இவர்களுடைய பிச்சலத்தில் வரக்கூடியவர்களுக்காவது நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை மன்னித்து சென்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அந்த மனிதர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் அந்த மனிதர்கள். அதே நேரத்திலே அவர்களிடத்திலே காணக்கூடிய பெரிய ஒரு தவறு என்னவென்றால், அதான் ஓசை கேட்டும் அந்த அதான் ஓசைக்கு விடையளிக்காமல் அதற்கு பதில் கொடுக்காமல் தங்களுடைய வீடுகளிலே அவர்கள் கணக்கின்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தையவர்களை அவர்களுடைய வீடுகளோடு சேர்த்து நான் நெருப்பு கொளுத்துவதற்கு நாடுகின்றேன் என்றால் எவ்வளவு அவர்கள் தீவிரமாக கடுமையாக இந்த விஷயத்திலே கோபப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் இப்படி தங்கியிருப்பவர்கள் அவர்கள் இந்த இஸ்லாத்தை தழுவி இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றிருந்தாலும் சரி, இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயலின் காரணமாக இவர்கள் எவ்வாறான சிந்தனையுடையவர்கள் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவனுடைய கையிலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லவ் யஅலமு அஹதுஹும், அதான் ஓசை கேட்டும் அதற்கு சமூகம் அளிக்காமல் தங்களுடைய வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அறிவார்களாக இருந்தால் எப்படி அவர்களுக்கு ஒரு ஆட்டு குழம்பு கொடுக்கப்படுகிறது, அதே போன்று அவர்களுக்கு ஒரு உணவு கொடுக்கப்படுகிறது என்பதை அவர்கள் அறிவார்களாக இருந்தால் உடனே அவர்கள் லஷஹிதல் இஷா, அந்த இஷா தொழுகைகளுக்கு அவர்கள் சமூகம் அளித்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏன் இதனை சொல்லுகிறார்கள் தெரியுமா? இப்படி அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றும் அவனுடைய அதானுக்கு பதில் கொடுக்காமல் மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் உலக நோக்கத்திலே உடையவர்கள். இவர்களுக்கு வாருங்கள் பள்ளியிலே உங்களுக்கு ஒரு கொடுப்பனவு கொடுக்கப்படுகிறது, அல்லது உங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்கிறது, அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு உலக லாபம் கிடைக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட தொழுகைகளுக்காக வேண்டி போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் வந்து விடுவார்கள். ஆனால் உண்மையான ஒரு விசுவாசி, உண்மையான ஒரு அல்லாஹை பயந்தவன், அல்லாஹை அஞ்சக்கூடியவனாக இருந்தால் இந்த தொழுகைகளின் மூலம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை அவன் உணரக்கூடியவனாக இருந்தான், இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அவன் பள்ளியை நோக்கி வருவான் என்பதையும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே ஜமாஅத்து தொழுகைக்கு சமூகம் அளிப்பது ஒரு கடமையான ஒரு விஷயம். அதற்கு சமூகம் அளிக்காமல் இருப்பது என்பது ஒருவர் தன்னுடைய வீட்டோடு சேர்த்து நெருப்பு கொளுத்தப்படுவதற்கு தகுதியான ஒரு குற்றம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் இந்த அல்லாஹ்வினுடைய இந்த அழைப்புக்கு பதில் கொடுப்பதற்கு தயங்க மாட்டார். அதே போன்று இந்த கடமையை பற்றி சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஸஹீஹ் முஸ்லிமிலே 653 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன் அமா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பார்வை தெரியாத ஒரு மனிதர் வந்தார். ஃபகால யா ரசூலல்லாஹ் வந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, இன்னஹு லைஸலி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித், என்னை அதான் ஓசையை கேட்டால் பள்ளியை நோக்கி ஓட்டி வருவதற்கு ஒரு என்னை, அதாவது எனக்கு பார்வை இல்லாதன் காரணமாக எனக்கு வழிகாட்டக்கூடியவர் யாருமே இல்லை. ஃபஸால ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுரஹிஸ் லஹு, எனவே அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதாவது ஒரு சலுகை பெற்று தாருங்கள், நான் அதான் ஓசைக்கு பிறகு எனக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லாதன் காரணத்தினால் என்னுடைய வீட்டிலே அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு ஒரு அனுமதி தாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சலுகை அந்த மனிதர் கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரஹஸலஹு, அவர்களுக்கு சலுகை கொடுத்தார். சலுகை கொடுத்ததும் ஃபலம்மா வல்லா, அந்த சலுகையை பெற்றுக்கொண்டு அவர் அப்படியே திரும்பி செல்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆஹு, அவரை திரும்பவும் அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், ஹல் தஸ்மாவுன் நிதா, உனக்கு அதான் ஓசை கேட்கிறதா, அதான் சத்தத்தை நீ செவியேற்கிறாயா என்று கேட்டார்கள். ஃபகால், அவர் சொன்னார், நாம், ஆம் என்று சொன்னார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு எந்த விதமான சலுகையும் என்னால் பெற்றுத்தர முடியாது, ஃபஜிப், அந்த அதான் ஓசைக்கு நீ பதில் கொடு, அது கடமை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார். பாருங்கள் எப்படியான ஒரு சந்தர்ப்பம், எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் அவர், பார்வையே இல்லாத ஒரு நபித்தோழர், அதுவும் எல்லா சந்தர்ப்பத்திலும் சலுகை கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரை எனக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லை, இந்த இடத்திலாவது எனக்கு சலுகை இருக்கிறதா என்று தானே கேட்டார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே கொடுத்தார்கள், பிறகு அவர்களுக்கு அழைத்து சொன்னார்கள், உங்களுக்கு சலுகை கிடையாது. ஏன்? உங்களுக்கு அதான் ஓசை கேட்கிறது. எனவே உங்களுடைய தொழுகை உங்களுடைய வீட்டிலே தொழுவதற்கு அனுமதி இல்லை, சலுகை இல்லை, நீங்கள் பள்ளிக்கு வந்து அதானுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவு இதனுடைய முக்கியத்துவம் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதே அதான் ஓசையை கேட்டும், வசதி வாய்ப்புகள் இருந்தும், வாகன வசதிகள் இருந்தும், தெளிவான கண் பார்வை இருந்தும், நன்றாக வசதி வாய்ப்புகள் இருந்தும் அந்த தொழுகையை சமூகம் அளிக்காதவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே கணக்கு கொடுக்கப் போகிறார்? அதைவிடவும் மிக அத்துமீறலான சம்பவம் நடக்கிறது. பள்ளிக்கு முன்னால் கதைத்துக் கொண்டிருக்கிறார், அதான் ஓசை கேட்கிறது கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதான் ஓசை முடிந்தும் இக்காமல் சொல்லக்கூடிய நேரம் வரைக்கும் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தொழுகை நிலைநாட்டப்படுகிறது. அந்த நேரத்தில் இந்த இடத்தை விட்டு தொழுகையை நிறைவேற்றாமல் இந்த பள்ளியை கடந்து செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அல்லாஹு தாலாவிடத்தில் எப்படி அவர்கள் கணக்கு கொடுப்பார்கள்? அல்லாஹு தாலா அவர்களை விட்டும் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய பலவீனங்களை விட்டும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு விசுவாசியையும் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய சிந்தனை அல்லாஹ்விற்கு நாங்கள் கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்து அவன் எங்கள் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு கடமையை அவன் விரும்பக்கூடிய வகையிலே நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாக்குலு கௌலி ஹாதா. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எனவே மேற்கண்ட ஹதீஸ்களின் மூலமாக இந்த தொழுகை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவது என்பது சுன்னத்தும் அல்ல, முஸ்தஹப்பும் அல்ல, மக்ரூஹும் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதைவிட அடுத்த ஒரு படிக்கு வாருங்கள். இந்த தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றதனுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எத்தனை ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார்கள், எவ்வளவு சிறப்புகளை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம் என்றாலும் அதிலும் நாங்கள் பொடுபோக்காக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே 645வது இலக்கத்திலே இடம்பெறுகிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃஃதுலு ஸலாத்தல் ஃபஜ்ரி பி 27 தரஜா. ஒருவர் ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய தொழுகை இருக்கிறதே, அவர் தனித்து தொழக்கூடிய அந்த தொழுகை விட 27 மடங்கு வரைக்கும் அது சிறப்பு பெறுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். என்ன விளக்கம்? ஒரு லுகர் 4 ரகாத் தொழுகை நாங்கள் தனியே தொழுகிறோம் என்று சொன்னால், அந்த 4 ரகாத்துக்களை பள்ளியோடு வந்து நாங்கள் தொழுதால், ஜமாஅத்தோடு அந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்றினால், அதே 4 ரகாத்தை 27 முறை நாங்கள் தொழுத நன்மை எங்களுக்கு கிடைக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு போனஸ் இது, எப்படிப்பட்ட ஒரு கொடுப்பனவு அல்லாஹ்வுடையது! ஏன் நாங்கள் இதனை புறக்கணிக்கிறோம்? இதனை புறக்கணிப்பதற்கு எங்களுக்கு தூண்டுகோள்களாக இருப்பது யார்? எங்களுடைய மனோயிச்சையும் ஷைத்தானையும் தவிர வேறொன்றுமில்லை. ஆனால் ஒரு காலத்திலே நாங்கள் கைசேதப்பட போகிறோம். இவ்வாறான நன்மைகளை நான் பாழாக்கிவிட்டேனே, இதனை நான் துஷ்பிரயோகம் செய்து விட்டேனே என்று ஒரு கவலையும் ஒரு கவலை படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக மன்னரையிலோ அல்லது நாளை சுவனம் செல்லக்கூடிய அந்த மறுமை நாளிலோ நிச்சயமாக கிடைக்கும். அப்படியான அந்த சந்தர்ப்பத்தை விட்டும் நாங்கள் தவிர்த்து எங்களுடைய தொழுகையை நாங்கள் ஜமாஅத்தோடு நிறைவேற்றி 27 மடங்கு நன்மையை நாங்கள் கூற்றிக் கொள்வதற்கு, வெகுமதிகளை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். உலகத்திலே ஒரு தேவை என்று சொன்னால், உலகத்திலே ஒரு போனஸ் என்று சொன்னால், உலகத்திலே அதிகமான ஒரு கொடுப்பனவு என்று சொன்னால், எவ்வளவு தூரத்திலே அந்த கொடுப்பனை வழங்கப்படக்கூடிய இடம் இருந்தாலும் அந்த இடத்திற்கு சிரமங்களுக்கு மத்தியிலே சென்று அதே வேலையை செய்து அந்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமா இல்லையா? அதை ஏன் இந்த தொழுகையிலே நாங்கள் பயன்படுத்தக்கூடாது? ஏன் அதனை பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு சிந்தனை வருவதில்லை? அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தவல்லா, ஒரு அடியான் உது செய்து, அந்த உதுவை அழகாகவும் செய்து, மஸ்ஜித், பிறகு அவர் பள்ளியை நோக்கி வந்தால், லா யுக்ரிஜுஹு இல்லா ஸலா, அவருடைய நோக்கம் பள்ளியிலே இன்னார் வருவார், அவரை சந்திக்க வேண்டும், வியாபாரம் சம்பந்தமாக அவருக்கு நான் கதைக்க வேண்டும் என்றெல்லாம் நோக்கம் இல்லாமல் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், ஜமாஅத்தோடு நான் தொழ வேண்டும் என்கின்ற தூய்மையான நோக்கத்தோடு அவர் வருவாராக இருந்தால், லம் யஹுத்த குத்வதன் இல்லா ருஃபியத் லஹு பிஹா தரஜா, அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே அவருக்கு உயர்த்தப்படுகிறது. வஹுத்தான்ஹு பிஹா கதியா, அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அவருடைய ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது என்று சொன்னார்கள். இதா சல்லா, அவர் தொழுதுவிட்டு, லம் தஸலில் மலாஇகத்து துஸல்லி அலைஹி மா தாம ஃபி முஸல்லாஹு, தொழுதுவிட்டு தான் தொழுத இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பாரே, ஆனால் மிக உயர்வான பாவம் செய்யாத மலக்குமார்கள் அந்த மனிதருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹும்மா ஃஃபிர் லஹு, யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னித்து விடு. அல்லாஹும்மா ஸல்லி அலைஹ், யா அல்லாஹ், இவருக்கு நீ அருள் புரி. அல்லாஹும்மர்ஹம்ஹு, யா அல்லாஹ், இவர் மீது நீ இரக்கம் காட்டி என்று எங்களை விட மிக உயர்வான படைப்பான அந்த மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். வலா யஸாலு அஹதுக்கும் ஃபி ஸலாத்தின் மன் தவர ஸலா, தொழுகை தொழுதுவிட்டு அடுத்த தொழுகை வரும்போது அதனையும் தொழுதுவிட்டு செல்ல வேண்டும் என்று யார் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தொழுகையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சிறப்புகளை எல்லாம் நாங்கள் மரணித்து விட்டால் எப்படி அடைந்து கொள்ளப் போகிறோம்? எங்களுடைய பட்டோலை எங்களுடைய கைகளுக்கு கிடைத்து விட்டால் அதன் பிறகு நாங்கள் எப்படி அடைந்து கொள்ளப் போகிறோம்? எனவே உண்மையான ஒரு புத்திசாலியான ஒரு மூமின் இதனை சரியாக உணர்ந்து அந்த சிறப்புகளை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். தொழுகையை முடித்து விட்டால் எங்களிடத்திலே இருக்கக்கூடிய பலையினம் ஏதோ அந்த இடம் நெருப்பு சுடக்கூடிய இடத்தை போன்று உடனே அந்த இடத்தை விட்டு நாங்கள் அகன்று விடுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் தொழுத அதே இடத்திலே இருக்கும் வரைக்கும் மலக்குமார்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட சிறப்புகளை அடையக்கூடிய நல்ல உண்மையான விசுவாசிகளாக இருந்து கொங்கள். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بنام அந்த ஜும்ஆவுல தொழுகை, அது எப்படி அது அல்லாஹ் தஆலா முஸ்லிம்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான் விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் மூலமாக நாங்க பார்த்தோம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் தொழுக, ஜமாஅத்தோட பள்ளியில வந்து தொழுகையை நிறைவேற்றது அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறான். ஒரு தக்க காரணங்கள், பயம், எதிரிகளோட பயம் இருக்குது, அதே மாதிரி இல்லாட்டி ஒரு கடுமையான நோய், இவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்கள் இல்லாம அதான் ஓசை கேட்டு யார் பள்ளிக்கு சமூகம் அளிக்கவில்லையோ அவர்களுக்கு தொழுகை இல்லை, லா சலாத், அவர்களுக்கு எந்த தொழுகையும் இல்லை என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ்களை எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப தெளிவாக காட்டுது வந்து தொழுகையை வந்து நாம ஜமாஅத்தோடு தான் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது. தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றத்தால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரயோஜனம் என்னன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு ஏற்படுது. அதே நேரத்தில் ஷைத்தானுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு விரிசல் ஏற்படுது.
இப்போ ஒரு ஆள் பள்ளியோட தொடர்பாக இருந்து ஜமாத்தோட தொடர்பாக இருந்து தொழுகை அவர் நிறைவேற்றிக்கிட்டே இருப்பார்ன்னு சொல்லி சொன்னால் வந்து ஷைத்தான் அவரை விட்டு தூரமாகிட்டு இருப்பான். ஒரு ஆள் பள்ளியோட தொடர்பு இல்லாமல் ஜமாத்தோட தொடர்பு இல்லாமல் சில ஆக்கள் இருக்கிறாங்களா, ஜும்மாவுக்கு கூட சமூகம் அளிக்காமல் இருக்கிறாங்களா. இப்போ நாங்கள் அவங்கள பேர்களை எல்லாம் எடுத்து அவங்கள கூப்பிட்டு அவங்க என்ன இந்த ஜமாத்தோட ஈக்கிறாங்களா இல்லையா, ஏன்னா இது வந்து ஒரு தூய்மையான ஒரு ஜமாத். வேற வெளி பிரிவுகளை வச்சு பார்க்குற நேரம் அவங்கள்ட்ட சொல்லும் சொல்லியிருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட செயல் இல்லை. எவ்வளோ மார்க்க விஷயங்களை சொல்கிறாங்க ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் எங்கள ஜமாத்துக்கும் அவங்களுக்குள்ள பாரிய வித்தியாசம்னு சொல்ல நாங்கள் சொல்லணும், அதே சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் செய்யணும். தூய்மையாக இருக்கணும், சொல்லும் சரியாக இருக்கணும், செயலும் சரியாக இருக்கணும். அப்போ நாங்கள் அவங்கள மாதிரி சொல்லி போட்டு நாங்களும் செய்யாமல் இருந்தோம் சொல்லி சொன்னால் அவங்களுக்கு எங்களுக்கு இடையில் ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். இப்போ பிரிவில் உள்ளவங்க வந்து இந்த சூழலை பார்க்குறாங்க, இந்த அமைப்பை பார்க்குறாங்க, ஒவ்வொருவருடைய அந்த தாடி அமைப்புகள், அவங்க ஜமாத்தில் பங்கு கொள்கிற விதங்கள், தொழுகை அமைப்புகள், இதுகளை பார்த்து தான் அவங்க வந்து கவரப்படுறாங்க. சமீபத்தில் கூட மாத்துலேயே சேர்ந்த ஒரு ஆசிரியர், ஏழுக்கு அவர் படித்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆசிரியர், அவர் வந்து எங்களோட ஜமாத்தில் உள்ள ஒரு வாலிபரை கண்டு அவரோட சூரத்துகள் அவரோட தொழுகை அமைப்புகள் இதை பார்த்து இந்த ஜமாத்தை நான் பார்க்கணும் விளங்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து அவர் விளங்கிட்டு போகிறார். உண்மையிலே இவ்வாறான ஒரு எங்களோட செயல்பாடுகளின் மூலமாக தான் தாவத்துகள் பரவும். அப்போ நாம் வந்து தூய்மையான ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஜமாத்தில் இணைஞ்சிருக்கிறோம். இல்லாட்டி எங்களுக்கு எவ்வளோ ஜமாத்துகள் இருக்குது, தப்லீக் ஜமாத் இருக்குது, தௌஹீத் ஜமாத் இருக்குது, யாரும் கூப்பிடவும் மாட்டாங்க, என்னென்னு கூட கேட்க மாட்டாங்க, தொழுதாலும் பிரச்சனை இல்லை, தொலாட்டிலும் பிரச்சனை இல்லை, அவங்களோட பள்ளிக்கு வரி கட்டிட்டு இருந்தால் போதும், அவங்க ஜனாசான் சொன்னால் அடக்குவாங்க, திருமணம் சொன்னால் கலந்துக்கிடுவாங்க, இதுதான் அவங்களோட கொள்கை அவங்களோட கோட்பாடு. ஆனால் நாங்கள் ஏன் அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் தூய்மையாக இருக்கோம். உள்ரங்கங்களில் என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை பற்றி எங்கள்கிட்ட அல்லாஹுத்தால கேட்க மாட்டோம். அதே நேரத்தில் வெளிப்படையாக நடக்கக்கூடிய தவறுகள், அதில் நடக்கக்கூடிய பிழைகள், குறைகள், இதில் நாங்கள் உபதேசம் செஞ்சோமா இல்லையாங்கிறது அல்லாஹுத்தால எங்கள்கிட்ட கேட்பான். இப்போ அந்த ஒரு அடிப்படையில் நாம் இந்த தொழுகை விஷயத்தில் சகோதரர்கள் ரொம்ப பொடுபோக்காய்க்கிறாப்பில் விளங்கு ஜமாத்து தொழுகை விஷயத்தில். அப்போ அவங்களுக்கு ஒரு உணர்த்தணுங்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் வந்து இந்த உபதேசங்களை செய்கிறோம். இப்போ இதை கேட்டு நடக்கக்கூடியவங்க இந்த ஜமாத்தோட இணைஞ்சு நல்ல முறையில் அவங்க இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு இதை கேட்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை, இதை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை, தூய்மையாக நடக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிச்சேன்னா அவங்க எவ்வளோ ஜமாத்துகள் இருக்கு அதில் பேசி இணைந்து கொள்ளலாம். தூய்மையாக நடக்கணும் செயல்படணும்னு நினைக்கக்கூடிய இந்த ஜமாத்துக்குள் நுழைஞ்சு மாசுபடுத்தணுன்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருக்கக்கூடாது, அல்லாஹுத்தால பாதுகாக்கணும். அப்படியான இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் அல்லாஹுத்தால சீர்படுத்தணும், இதுதான் எங்களோட ஒரு பிரார்த்தனை. அப்போ இந்த தொழுகை விஷயத்தில் வீடுகளில் அதான் ஓசை கேட்டும் அதில் சமூகம் அளிக்காமல் தொழுதாக வந்து ஷெய்த்தான் வந்து அவங்கள குறிக்கொள்ளணும், அவங்களோட தொழுகை தொழுகையே கிடையாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்கிறாங்க. இதையெல்லாம் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி பார்த்து எவ்வளோ சிறப்புகள் அதில் இருக்குது. வீட்டில் ஒரு ஆள் தொழுகிறதை விட அதை தொழுகையை 27 முறை தொழுத நன்மையை அல்லாஹுத்தாலா பள்ளியில் வந்து ஜமாத்தோட தொழுகை நேரம் கொடுக்குற நேரத்தில் நாம் சும்மா அதை அநியாயமாக வீணாக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லாஹுத்தால எங்களுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான அருள்களில் ஒன்று. அதே நேரத்தில் ஒரு ஆள் நடந்து இந்த தொழுகைக்கு வருவாராக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுது, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் அளிக்கப்படுது, ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹுத்தால ஒரு அந்தஸ்து உயர்த்திக்கிட்டே இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பனு ஸலமான ஒரு கோத்திரம், அவங்க வந்து பள்ளியை விட ரொம்ப ஒரு தூர பிரதேசத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனால் பள்ளியை சுற்றி இடங்கள் மிச்சமாக மீதமாக சும்மா இருந்தது, வெற்றுக்காணிகளாக இருந்தது. அப்போ அவங்க பார்த்தாங்க நாங்கள் பள்ளிக்கிட்ட வந்து இருந்துக்கிட்டால் அடிக்கடி தொழுகையில் கலந்துக்கிடலாம் தானே, அப்படி அதாவது தொழுகையில் லேசாக கலந்துக்கிடலாம் தானேன்னு ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்தது. அப்போ இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கிடைச்சிது, அதாவது பனு ஸலமாக்கள் அவங்க ஈக்கிற இடத்தை விட்டும் அவங்க நகர்ந்து இந்த இடத்துக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்சிது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனு ஸலமா கோத்திரத்தினரே நீங்கள் உங்களோட வீடுகளை அங்கனே வச்சுக்கிடுங்க, நீங்கள் நடக்கக்கூடிய ஜமாத்து தொழுகைக்காக பள்ளிக்காக நடக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அல்லாஹ்விடத்தில் பதியப்படுது, அதை நீங்கள் வீணாக்கிறாதீங்க, உங்களோட வீடுகளிலே இருந்துக்கிட்டு நீங்கள் ஜமாத் தொழுகைக்கு சமூகம் அளிங்க, என்று சொல்லி நபி சாஸ்ரம் சொன்ன உடனே அந்த பனு சலமா கோத்திரத்தினர் அவங்க சொன்னாங்களாம் வந்து அப்ப நாங்க தூரத்திலே இருக்கிறதே எங்களுக்கு சந்தோஷம், ஏன்னா எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் தானே இந்த ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்லி அந்த ஹதீஸ்ல பாக்குறோம். நீங்க நாங்களா இருந்தா அவ எங்களுக்கு ஒரு வாகன வசதி ஏற்பாடு செஞ்சு சொல்லுங்க, நாங்க பள்ளிக்கு லேசா வர்றதுக்கு சும்மா தானே காணி கிடக்குது எடுத்து தந்தா என்ன அப்படின்னு நாங்க காய்ச்சிருக்கோம். ஆனா வந்து அவங்க கூலியை எதிர்பார்த்தாங்க, நன்மையை எதிர்பார்த்தாங்க, அவங்க அந்த அதே இடத்துல இருந்துகிட்டு பள்ளிக்கு வந்தாங்க. இப்ப நாங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் நன்மை எழுதப்படு, பாவம் அளிக்கப்படுது, அதே மாதிரி அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது. இந்த அந்தஸ்துகள் அடையிறதுக்கு நாங்க ஒவ்வொருவரும் முயற்சிக்கணும். அதே விட விசேஷம் வந்து இரவு நேர தொழுகைகள், இஷா சுப இந்த மாதிரியான தொழுகைகள்ல பங்கு கொள்றதுக்கு இன்னும் விசேஷ சிறப்புகள் இருக்குது. யார் இருள்களை கடந்து இருள்களை ஊடுருவி பள்ளியை நோக்கி வாராங்களோ அவங்களுக்கு பூரணமான ஒளியை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப மறுமை நாள்ல எல்லாம் இருட்டுல போவாங்க, எங்க போற வழி தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையான விசுவாசிகள் இப்படி தொழுகையில இஷா சுப தொழுகைகள்ல கலந்துகிட்டவங்க பெரிய ஒளிகளோட அவங்க போவாங்க, சிறப்பானவங்களா அவங்க இருப்பாங்கிறத அந்த ஹதீஸ் எங்களுக்கு காட்டுது. இன்னொரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இஷா சுப தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய இந்த நன்மைகள் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய இந்த கொடுப்பனவுகளை இந்த மக்கள் சரியா உணர்ந்துருவாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு ஆளுக்கு இயலாது, அறவே இயலாது. இழுவி இழுவித்தான் பள்ளிக்கு வந்து சேரணும்ன்ற ஒரு நிலைமை இருந்தா கூட அப்படியாவது வந்துருவாங்க. ஏன், என்ன நோக்கம், அந்த சிறப்பு தெரியும், அந்த சிறப்பை நாம் அடைஞ்சு கொள்ளணும்ங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இஷா தொழுகை யார் ஜமாத்தோட தொழுகிறாரோ அவர் இரவுல அறவாசி நின்று வணங்கி நண்பவருக்கு கிடைக்கும். யார் சுபக தொழுகை ஜமாத்தோட பள்ளியில வந்து நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அன்றைய நாள் முழுவதும் அன்று இரவு முழுவதும் நின்று வணங்கிய ஒரு நன்மை கிடைக்குது. அன்றைய நாள் முழுவதும் அவர் அல்லாட பொறுப்புல இருக்கிறார், பாதுகாப்புல இருக்கிறார். இதெல்லாம் ஹதீஸ்கள் வரக்கூடியதை நாங்க பார்க்கிறோம். இவ்வளவு ஹதீஸ்களுக்கு பிறகும் நாங்க பின்வாங்குவோமாக இருந்தால், நாங்க புறக்கணிப்போமாக இருந்தா எங்களை உள்ளத்துல நோய் இருக்குதுங்கிறதுதான் அதுக்குரிய அர்த்தம். ஒரு சஹாபி சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட காலத்துல இப்படி இஷா சுபத்துலகுக்கு வராதவங்களை நாங்க எப்படி நினைச்சோம்னு சொல்லி சொன்னா, முனாஃபிகுன் காலிஸ், அவர் ஒரு தூய்மையான முனாஃபிக்குங்கிற அளவுக்கு நாங்க உறுதியா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னுங்கிறாங்க. ஏன், அடிக்கடி அதாவது ஒரு ஆளுக்கு திடீர்னு ஒரு சந்தர்ப்பம், ஒரு நோய், ஒரு காரணம் அவர் வராம இருக்கிறார், அவரை நாங்க அப்படி தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. ஒரு ஆள் தொடர்ந்து வராம இருக்கிறார், இஷா தொழுகைக்கு சம்பந்தமே இல்லை அவருக்கு, சுப தொழுகைக்கு என்னான்னு கூட தெரியாது, சம்பந்தமே இல்லை. இப்படியான அவங்களோட நிலைமை என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்களோட உள்ளத்துல நிஃபாக் இருக்கிறது, நவயஞ்சகத்தனம் இருக்குதுங்கிறத தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எங்களுக்கு தெளிவா காட்டுது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணம் ஒன்று போறாங்க. அந்த பயணம் போற நேரத்துல வந்து அவங்க பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, சுபகுக்கு எழுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. ஆனா பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு எழுப்ப கிடைக்கல, சூரிய வெளிச்சம் வந்து அந்த வெளிச்ச சூட்டுல தான் அவங்க எல்லாம் எழும்புறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, உடனே சொன்னாங்க, வாங்க இடத்தை மாற்றுவோம், இந்த இடம் சரி வராதே, ஷைத்தான் குடிகொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லி அந்த இடத்தை விட்டு தள்ளி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அவங்க தொழுகைய சுபகு தொழுகை நிறைவேற்றினாங்கிறத பாக்குறேன். ஏன், இன்னைக்கு எத்தனை வீடுகள்ல வந்து சுபகு தொழுகை அந்த உரிய நேரத்துல தொழுகப்படாம சூரியன் உதிக்கப்பட்டு தொழுகப்படுதுன்னா அந்த ஷெய்தான், அந்த வீடுகள்ல ஷெய்தான் குடிகொண்டு இருக்கிறாங்கிறது தான் அதுக்குரிய அடையாளம். நாங்க முடிந்த வரைக்கும் இந்த தொழுகை விஷயத்துல, கடமையான இந்த தொழுகை விஷயத்துல கவனிப்பாக இருந்து, நாங்களும் கவனமா இருந்து, அதே மாதிரி எங்களோட பிள்ளைகள் அது வயசு வந்தவங்களா இருந்தாலும் சரி, எங்களோட சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்களையும் நாங்க பழக்கி இந்த தொழுகை விஷயத்துல அவங்கள பள்ளிக்கு கூட்டி வர்றதுக்கு நாங்க ஒவ்வொருவரும் முயற்சிக்கணும். முக்கியமான ஒரு உபதேசம், சகோதரர்கள் சரியா கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, இதுல எந்த ஒரு புறக்கணிப்பும் நீங்க செய்திடாதீங்க. அதே மாதிரி இன்ஷா அல்லா 23ஆம் திகதி 9ஆம் மாசம் 2017 அதாவது வார சனிக்கிழமை வாழச்சேனையில இளைஞர்களுக்கான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். முதலாவது கூட்டம் ஏத்தாலையில செஞ்சோம் அகில இலங்கை ரீதியாக, ரெண்டாவது கூட்டம் வந்து புத்தளத்துல நாங்க செஞ்சோம் அகிலங்கை ரீதியாக. 15 வயசுல இருந்து 30 வயசுக்கு உட்பட்ட அந்த வாலிபர்கள் திருமணம் முடிச்சிருந்தாலும் சரி, திருமணம் முடிக்காம இருந்தாலும் சரி, அவங்க கலந்து கொள்ளணும்னு சொல்லி நாங்க ஏற்பாடு செஞ்சிருந்தோம். இது 3வது மிக முக்கியமான ஒரு கூட்டம் வாழைச்சேனையில நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அப்ப ஏத்தால புத்தளம் சார்ந்த வாலிபர்கள் நிறைய சென்ற கூட்டங்கள்ல வராமல் இருந்தாங்க. கட்டாயம் அவங்க கலந்து கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டத்தில். பெற்றோர்களுக்கு நான் உபதேசம் செஞ்சிருக்கிறேன், அதே மாதிரி இளைஞர்களுக்கும் உபதேசம் செஞ்சிருக்கிறேன். எங்களோட நோக்கம் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இவங்களை கூப்பிட்டு எல்லாம் காசு தான் சொல்லி அவங்ககிட்ட காசு வாங்கி அதில் நாங்கள் சாப்பிட்றது எங்களோட நோக்கம் இல்லை. அவங்கள ஏதாவது உலக லாபங்களை அடைய வைக்கிறதுங்கிறது எங்களோட நோக்கம் இல்லை. அவங்கள் மூலமாக அடைஞ்சு கொள்வது எங்களோட நோக்கம் இல்லை. எங்களோட முழுமையான நோக்கம் எங்களோட இளைஞர்கள் எங்களோட இருக்கிறாங்க, இவங்களையும் அழகான முறையில் இந்த சுவனத்துக்குரிய வாலிபர்களாக பயிற்றுவிக்கணும். அவங்க நரக வழியை நோக்கி போகக்கூடாது. இன்றைக்கு போன்கள், இன்றைய நவீன சூழல்கள் அவங்க வழிகட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இதுல இருந்து அவங்களை கொஞ்சமாவது திசை திருப்பி அவங்களை நேர்வழிக்கு கொண்டு வரணும், நல்ல வழிக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை கூட எத்தனையோ இளைஞர்கள் புறக்கணிக்கிறாங்க. கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்க எல்லாவும் பயந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட நோக்காதான் அவங்க நேர்வழி அடையணும், சீர்திருந்தணுங்கிறதா எங்களோட நோக்கம். அதே மாதிரி எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளை இதில் கலந்துகிட்டுச்சா இல்லையா, போனாங்களா, இதை பற்றி எந்த ஒரு கவனமும் இல்லை. அப்போ இவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாஹுக்காக வேண்டி கவனம் செலுத்தணும். அவங்கெல்லாம் பாருங்கள், வாழச்சியான பொத்துவில் அங்கே இங்கே இருந்தெல்லாம் வந்து ஒரு கூட்டம் சொன்னால் எவ்வளவோ செலவழித்து வராங்க. அப்போ நாங்களும் என்ன செய்யணும், அந்த மாதிரி ஒரு கூட்டங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து போகிறோம்னு சொன்னால் நம்முடைய ஏத்தாள பகுதியை பொறுத்தவரையில் சுமார் 150 மேலே இந்த 15 வயசுல இருந்து 30 வயசுக்கு உட்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா கூட்டத்தில் கலந்து கொள்றவங்களை பார்த்தா ஒரு 60-70 பேர் இவ்வளவுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொருவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்கு முயற்சிக்கணும். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடியவங்க சகோதரர் அஸ்ஹர், அதே மாதிரி சகோதரர் மாஹிர், இந்த ரெண்டு பேர்லையும் அவங்களோட பேர்களை கொடுத்து கொள்ளுங்க. நாம கொஞ்சம் முட்கூட்டி அறிவிக்க வேண்டியிருக்கு. அது சம்பந்தமான கடிதம் இப்ப உங்களுக்கு வாசிச்சு காட்டப்படும். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து பெண்களுக்கான வாட்ஸ்அப்ல படிக்கக்கூடிய பெண்களுக்கான பரீட்சை நடக்க இருக்குது, பெண் பிள்ளைகளுக்கான பரீட்சை. அப்ப அதுல படிக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும்தான் அதுல கலந்து கொள்ளணும். 2 பெஞ்ச் இருக்குது, 1st பெஞ்ச், 2nd பெஞ்ச். அப்ப அதுல கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் அதுல இது பண்ணணும். புதுசா சேரக்கூடியவங்க அதுல வரக்கூடாது, அவங்களுக்குரிய வகுப்பு இல்லாது, அவங்களுக்குரிய பரீட்சை அதுல நடக்குது. அப்ப கட்டாயம் வந்து அந்த பிள்ளைகள் கலந்து கொள்ளணும். அந்த பிள்ளைகள தந்தை இல்லாட்டி சகோதரர்மார் கலந்து கொள்ள சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த போன் சம்பந்தமா, பிள்ளைகள இந்த பாவனைகள் சம்பந்தமா சில அறிவுறுத்தல்களை கொடுக்கவும் இருக்குது. இப்போ அவங்களும் கட்டாயம் கலந்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு புத்தளத்தில், புத்தளம் பள்ளியில் அது நடக்கும். புதுசாக கொஞ்சம் பேர் பய செஞ்சுக்கிறாங்க. உமர் நஃப்லான் கொலனி, முன்சி கொலனி, உசாமா கொலனி, ஹசான் கொலனி, நுஃபைசா ஏத்தால, நுஜைரா சகோதரர் அகமது அவங்களோட மனைவி புத்தளம், இவங்கெல்லாம் வந்து பய செஞ்சிருக்கிறாங்க. இவங்களுக்காக வேண்டி துவா செஞ்சு கொள்ளுங்க. இந்த வாலிபர் கூட்டம் சொந்தமான கடிதம் இப்போ உங்களுக்கு வாசிக்காது. சுபஹானல்லாஹ்.